நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். நாசாவின் தலைமையில் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்று பெயரிட்டு புதிய விண்வெளி தொலைநோக்கி ஒன்றை விண்வெளிக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள். இந்த பிரபஞ்சம் எப்படி பிறந்தது என்பதற்கான விடையையும் காஸ்மிக் விடியலின் போது என்ன நடந்தது என்பதையும் விளக்கிச் சொல்லும் இந்த திட்டத்தில் இந்த முயற்சியானது முக்கிய மைல் கல் என்று பார்க்கப்படுகிறது. இது குறித்த தகவலை முன்வைக்கிறார் பிரபல வானொலியாளர் இரா சத்யநாதன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரைசல். வணக்கம் சத்யநாதன்.
வணக்கம் ரைசல்.
அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற பெயரிட்டு புதிய விண்வெளி தொலைநோக்கி ஒன்று கிறிஸ்மஸுக்கு முந்தின நாள் விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிற செய்தி நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான் சத்யநாதன். இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பு ஏன் மிகவும் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லுங்களேன் சத்யநாதன்.
ஸ்பேஸ் டெலஸ்கோப் என்பது விண்வெளியில் சுழன்று பேரண்டம், பிரபஞ்சம் மற்றும் அங்குள்ள கோள்கள் என்பவற்றை ஆராயும் தொலைநோக்கியாகும் ரைசல். 1990 விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட ஹப்பிள் என்ற தொலைநோக்கியே இதுவரை இந்த பணியை செய்து கொண்டிருந்தது. விண்வெளி தொடர்பாக கடந்த 30 நாம் திரட்டியுள்ள தகவல்கள் மற்றும் பெற்றுக்கொண்டுள்ள புகைப்படங்கள் ஆகியவற்றுள் பெரும்பான்மையானவை ஹப்பிள் தொலைநோக்கி மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டவைதான். இந்த பிரபஞ்சத்தின் வயது 1380 கோடி என்று நிர்ணயித்துக் கொள்ள உதவியதும் இந்த ஹப்பிள் தொலைநோக்கி தான் ரைசல். இந்த ஹப்பிள் இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. புவியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எதிர்காலத்தில் இதைவிட ஆற்றல் மிக்க தொலைநோக்கி தேவைப்படும் என்பதை உணர்ந்த நாசா விஞ்ஞானிகள் 1996 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் ப்ரொஜெக்டை ஆரம்பித்து விட்டார்கள். அப்பல்லோ யுகத்தில், அதாவது 60-70 நாசாவின் பிரதான நிர்வாகியாக இருந்த ஜேம்ஸ் வெப்பின் பெயர் இந்த தொலைநோக்கிக்கு சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் மற்றும் கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கனேடிய விண்வெளி ஆராய்ச்சி மையம் என்பனவும் இணைந்து கொண்டன. 10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவில் கடந்த 26 வடிவமைக்கப்பட்டு வந்த இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் சென்ற வாரம் விண்வெளிக்கு ஏவப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு கயானாவில் உள்ள கயானா ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரில் இருந்து ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் ஏரியான் 5 ஏவுகணையின் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுள்ள இந்த தொலைநோக்கி பூமியிலிருந்து 1.5 மில்லியன் கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளியில் நிறுவப்படும். பூமியிலிருந்து ஏவப்பட்டு இது நிலை கொள்ள வேண்டிய ஏர்த் சன் லாக் ரேஞ்ச் என்ற புள்ளியை அடைய 29 எடுக்கும் ரைசல். இந்த 29 நாசா விஞ்ஞானிகளை பொறுத்தளவில் 29 திகில் நிறைந்த நாட்கள், 29 days ஆன் த எஜ் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த 29 குறிப்பிட்ட எல்லா சோதனைகளையும் செயல்பாட்டின் அடிப்படையில் மேற்கொண்டு கணிக்கப்படும். இதில் ஏதாவது ஒன்றில் பிழை ஏற்பட்டாலும் கூட இந்த தொலைநோக்கி செயல்படாமல் போய்விடக்கூடும் ரைசல். இந்த சோதனைகள் யாவும் பூமியில் பல முறை பரீட்சித்து பார்க்கப்பட்டவை என்ற போதும் விண்வெளியிலும் அவை யாவும் வெற்றிகரமாக செயல்படுவதிலேயே இந்த ப்ரொஜெக்டின் வெற்றி தங்கியிருக்கிறது. ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தபடி செயல்படாவிட்டால் பேக்கப் என்ற மாற்று திட்டங்களையும் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் ரைசல்.
சத்யநாதன், இப்போ விண்வெளியில் நிலை கொண்டிருக்கும் ஹப்பிள் தொலைநோக்கியோடு ஒப்பிடும்போது இந்த ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எந்த அளவுக்கு ஆற்றல் மிக்கது?
இதன் ஆற்றல் என்று பார்க்கிற போது ரைசல், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஹப்பிள் டெலிஸ்கோப்பை விட 100 ஆற்றல் அதிகமானதாகும். இந்த பிரபஞ்சம் எப்படி பிறந்தது என்பதற்கான விடையையும் அந்த காஸ்மிக் விடியலின் போது என்ன நடந்தது என்பதையும் விளக்கிச் சொல்வதுதான் ஜேம்ஸ் வெப்பின் முதல் பணியாகும். அதனால்தான் ஹப்பிளை விட 100 திறன் மிகுந்ததாக இதை விஞ்ஞானிகள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதை தவிரவும் ஹப்பிளால் செய்ய முடியாத பல காரியங்களை ஜேம்ஸ் வெப் செய்யவல்லது என்று சொல்லப்படுகிறது ரைசல். இன்ஃப்ரா ரெட் என்ற கதிர் அலைவரிசையில் மிகவும் துல்லியமான காட்சிகளை அது பதிவு செய்ய வல்லது என்பதோடு காட்சிகளில் மற்றும் படங்களில் அதிக டீடைல்ஸ் என்ற நுணுக்கமான விவரங்களை தர வல்லது என்று சொல்லப்படுகிறது. வானியல் ஆராய்ச்சியாளர்கள் பிரபஞ்சத்தை வித்தியாசமான கண்ணோட்டத்தில் பார்க்க ஜேம்ஸ் வெப் உதவும். புதிய நட்சத்திரங்கள் தோன்ற காரணமாக இருக்கும் டஸ்ட் கிளவுடின் உட்பகுதியை ஆராயவும், கால பிரமாணத்தை பொறுத்தவரை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி பயணிப்பதன் அனுகூலங்களை பெறவும் முடியும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது 1380 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பிரபஞ்சம் எப்படி இருந்திருக்கக்கூடும் என்பதை ஜேம்ஸ் வெப் கோடிட்டு காட்டும் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள் ரைசல். அத்தோடு சூரிய குடும்பத்துக்கு அப்பால் இருக்கும் கோள்களில் உயிர்கள் இருக்கின்றனவா என்பதை அறிய வெவ்வேறு கோள்களின் வளிமண்டலத்தை ஸ்கேன் என்ற முறையில் ஆராயவும் ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியால் முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இதை தவிரவும் விஞ்ஞானிகள் எதிர்பாராத முற்றிலும் பல புதிர்களை இந்த தொலைநோக்கி அவிழ்க்கக்கூடும் என்றும், இந்த பிரபஞ்சம் பற்றிய புரிதலில் நம்மை இது புதிய தளத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். நாம் இருப்பது பூமியில், பூமி இருப்பது சூரிய குடும்பத்தில், சூரிய குடும்பம் இருப்பது பால்வெளி மண்டலத்தில், பால்வெளி மண்டலம் இருப்பது பேரண்டத்தில், அதாவது யூனிவர்ஸில். இந்த பேரண்டம் பிரபஞ்சம் எல்லாம் உருவானது பிக் பேங் தியரி என்ற பெருவெடிப்பு கோட்பாடு காரணமாக என்பது விஞ்ஞானிகளின் கருத்து. அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்துதான் 1380 கோடி ஆண்டுகள் ஆகின்றன என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருவெடிப்பு நடந்து சுமார் 10 கோடி ஆண்டுகளுக்கு பிரபஞ்சத்தில் நட்சத்திரங்களோ வேறு அண்டங்களோ தோன்றவில்லை என்றும், ஆற்றல் மூலமாக உருவான அந்த பெருவெடிப்பு நடந்த இடத்திலிருந்து எந்த ஒளியும் வெளிவரவில்லை என்றும் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இதை டார்க் ஏஜ் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். அதற்கு பிறகு பிரபஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடையவே திடீரென பிரபஞ்ச மூலத்திலிருந்து ஒளி வீசத் தொடங்கியது. அதன் ஆற்றலில் நட்சத்திரங்கள், அண்டங்கள், கோள்கள் அனைத்தும் அடுத்த கோடிக்கணக்கான ஆண்டுகளில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கின. நட்சத்திரங்கள் இணைந்து அண்டகூட்டங்கள் உருவாகின. அந்த அண்டகூட்டத்தில் கோள்கள் உருவாகின என்று சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றான இந்த பூமியில் உயிர்களும் உருவாகின. இப்படி அனைத்துக்கும் காரணமான அந்த ஒளி பிறந்த நிகழ்வைத்தான் காஸ்மிக் டான், காஸ்மிக் விடியல் என்கிறார்கள் விஞ்ஞானிகள். இது ஏன் நடந்தது என்பதற்கு அவர்களிடம் விடையில்லை. ஜேம்ஸ் வெப் இந்த கேள்விக்கும் இது போன்ற பல கேள்விகளுக்கும் விடையளிக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். ஜேம்ஸ் வெப் எல்லாம் எப்படி ஆரம்பித்தது என்ற கேள்விக்கு விடை தரும் என்று நம்புகிறோம் என்று நாசாவின் இந்த ஜேம்ஸ் வெப் திட்டத்தின் சீனியர் சயின்டிஸ்டும், பிக் பேங் கோட்பாட்டின் முன்னோடியும், நோபல் பரிசு பெற்றவருமான அஸ்ட்ரோபிசிசிஸ்ட் ஜான் மேதர் கூறுகிறார் ரைசலம்.
சத்யநாதன், ஒரு முக்கிய கேள்வி அப்படின்னா, இப்போ ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லையா, இது எவ்வளோ பெருதுன்னு விளக்குங்களேன், எவ்வளோ பெருசு அது?
நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனேடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஆகிய அமைப்புகளின் கூட்டு தயாரிப்பான ஜேம்ஸ் வெப் உலகின் மிகப்பெரிய விண்வெளி தொலைநோக்கியாகும் ரைசல். 70 அடி நீளம், 47 அடி அகலமானது. இது பெருலியத்தால் செய்யப்பட்ட 18 அறுகோண துண்டுகளை இணைத்து தயாரிக்கப்பட்ட தங்க கண்ணாடிகள் இந்த தொலைநோக்கியில் இணைக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அறுகோண துண்டிலும் 48.2 கிராம் தங்க முலாம் பூசப்பட்டிருக்கிறது. அவை ரிஃப்ளெக்டர்களாக செயல்படும். இந்த ஒவ்வொரு அறுகோண துண்டும் 22 அடி அகலமுடையவை. சூரியனின் வெப்பத்திலிருந்து இந்த தொலைநோக்கியை பாதுகாக்க இதன் மீது அமைக்கப்பட்டுள்ள 5 அடுக்கு வெள்ளி கவசமானது ஒரு டென்னிஸ் மைதானம் அளவு பெரியது என்று சொல்லப்படுகிறது. ஹப்ளை விட பல மடங்கு தொலைவில் இந்த ஜேம்ஸ் வெப் விண்வெளியில் நிறுவப்படுகிறது ரைசல். சூரியனின் வெப்பம் காரணமாக ஏற்படக்கூடிய சூட்டை தவிர்க்கும் முகமாக இந்த குறிப்பிட்ட இடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பூமியின் நிழல் கவசம் போல அல்லது குடை போல இந்த தொலைநோக்கியை தொடர்ந்து பாதுகாக்கும் என்றும் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ரைசல்.
அடுத்து சத்யநாதன், இப்ப ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி எப்ப செயல்பட ஆரம்பிக்கும், என்ன செய்துட்டு இருக்கு சொல்லுங்களேன்.
ஏற்கனவே பார்த்தது போல இந்த தொலைநோக்கி போய்ச்சேர வேண்டிய 1.5 மில்லியன் கிலோமீட்டரை சென்றடை 29 நாட்கள் எடுக்கும். அதன் பின்பு அனுப்பப்பட்ட ஏவுகணையின் உட்புற கலத்திலிருந்து இந்த தொலைநோக்கியை வெளியே எடுப்பது மிகவும் சிக்கலான காரியமாகும். இது போன்றதொரு சிக்கலான காரியத்தை நாசா இதுவரை செய்ததில்லை என்று சொல்கிறார்கள். இந்த தொலைநோக்கியில் பொருத்தப்பட்டுள்ள 18 கண்ணாடி பகுதிகளை மெதுவாகவும் கவனமாகவும் வெளியே எடுத்து சீரமைக்க 3 மாதங்கள் எடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 18 கண்ணாடிகளின் பிக்சல்களை ஒன்றிணைத்து தெளிவான காட்சிகளை அல்லது படங்களை உருவாக்க வேண்டும் ரைசல். அனைத்து கருவிகளும் சரியாக இயங்குவதை உறுதி செய்ய இதற்கு மேலும் 1 மாதம் எடுக்கும் என்று சொல்கிறார்கள். இறுதிக்கட்டமாக மிட் இன்ஃப்ராரெட் இன்ஸ்ட்ருமெண்ட், நியர் இன்ஃப்ராரெட் கேமரா, நியர் இன்ஃப்ராரெட் இமேஜர் அண்ட் ஸ்லிட்லெஸ் ஸ்பெக்டோகிராஃப், ஃபைன் கைடன்ஸ் சென்சர், நிய இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோகிராஃப் என்பவற்றின் நேர்த்தியான செயல்பாடு உறுதி செய்யப்பட வேண்டும். விண்வெளிக்கு அனுப்பி சுமார் 6 மாதங்களில் ஜேம்ஸ் வெப் செயல்பட ஆரம்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரைசல் திட்டமிட்டபடி எல்லாம் சரிவர இயங்குவது உறுதி செய்யப்பட்டால் ஆக குறைந்தது 10 வருடங்கள் அது செயல்படுவதற்கான எரிபொருள் அதன் வசம் இருப்பதாகவும், எரிபொருள் சிக்கனமாக பயன்படுத்தப்பட்டால் அதற்கு மேலும் அது செயல்படக்கூடும் என்றும் இந்த திட்டத்தின் தலைவர் மேதர் சொல்கிறார். ரைசல்
மிக்க நன்றி சத்யநாதன், மீண்டும் சந்திப்போமே.
நன்றி ரைசல்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.